கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வேர்வையும் இரத்தமுமாக ஆத்துமா வியாகுலம் அடைந்தாரே இயேசு உனக்காக. தந்தையே உம் சித்தம் என்று இயேசு கதறினாரே. சிரசனில் முழ்முடி சிவப்பங்கி தரித்தோராய் நிந்த யாவும் உனக்காய் ஏற்றாரே. வாரினால் அடித்தார் கோரமான காட்சியாகும். மாசற்ற தேவனே மகிமை யாவும் துறந்தோராய் நீச குரிசில் இயேசு தொங்கினார். பாவத்தை போக்கியே நீதிக்கு பிழைக்கச் செய்தார். இந்நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் கல்வாரி நாயகன் இயேசு தன்னுடைய அருளையும் ஆசிரையும் தருவாராக.
பாதை, இயேசு சிலுவையை சுமந்து சென்ற ஒரு லட்சிய பாதை, துன்பமும் துயரமும் நிறைந்த பாதை, தீமையை எதிர்த்து நிகழ்த்திய ஒரு போராட்டமான உயிரோட்டமான பாதை. இன்று நாம் சிலுவையை ஒரு பக்தி பொருளாக மட்டுமே பார்க்கின்றோம். சிலுவை உணர்த்துகின்ற அன்பு, தியாகம், இரக்கம் இவற்றை மறந்துவிட்டோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று முழிந்த இயேசு இதோ நம்முன் சிலுவையை சுமந்து செல்லப் போகின்றார். அவருடைய லட்சிய பாதையில் பங்கெடுக்க வந்துள்ள நாம் அவருடைய லட்சியங்களை ஏற்று பின்தொடர விருப்பமாம்? அப்போது நமக்கு இன்னல் இடையூறுகளும் துன்ப துயரங்களும் காத்திருக்கின்றன. பிறர் நம்மை தூற்றுவர், ஏளனமாக பேசுவார்கள், பரிதாபமாக சிரிப்பார்கள். ஏன், நம்முடைய ஆசைகள் சிலவற்றை கூட கைவிட்டு விட வேண்டியது வரும். இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள தயாரெனில் புறப்படு, இயேசுவின் லட்சிய பாதைகளை தொடர.
இங்கே சுமந்து போரே சிலுவையை நீர், இங்கே சுமந்து போரே பொங்கும் பகைவராலே அங்கம் நடு நடுங்கு எங்கே சுமந்து போரே சிலுவையை நீ, எங்கே சுமந்து போரே பொங்கும் பகைவராலே வாங்கும் நாடு நடுங்க எங்கே
இருபத்தி ஓராம் சங்கீதம்.
என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நிகழ்ந்தி, என் இறைவா, என் இறைவா, என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைக்கின்றனர். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் நீட்டும். இறைவா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் நீட்டும். அவருக்கு இவன் மீது பிரியம் இருந்தார் விடுவிக்கட்டும் என்பார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நிகழ்ந்தி. ஏனெனில் பல நாய்கள் என்னை சூழ்ந்து என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். இறைவா என் கைகளையும் கால்களையும்
தரும் சிலுவையின் வல்லமை அருள் தியானம் ஆரம்பமாகிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய நமது தியானத்தின் தலைப்பு நிறை வாழ்வு தரும் சிலுவையின் வல்லமை. நிறை வாழ்வு தரும் சிலுவையின் வல்லமை. இந்த தலைப்புக்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற வேதாகம பகுதி 1 கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் 18வது திருவசனம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை என்று தூய பவுல் கொரிந்து மக்களுக்கு எழுதுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க திருச்சபையிலே சிலுவை என்பது ஒரு கடவுளின் வல்லமையாக தோன்றியது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் தொடக்க திருச்சபையிலே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு வல்லமையை வெளிப்படுத்தி இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிலுவை யூதர்களுக்கு தடை கல்லாகவும் புற இனத்தவருக்கு மடமையாகவும் தோன்றுகிற சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் போதிக்கிறவர்களுக்கும் சிலுவை என்பது ஒரு வல்லமை உள்ளதாக வல்லமை நிறைந்ததாக இருந்திருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்று இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கூட ஒரு சிலருக்கு சிலுவை பொருள் மிக்கதாக அர்த்தம் நிறைந்ததாக சரித்திர பின்னணிகள் நிறைந்ததாக மட்டும்தான் தெரிகிறதே அல்லாமல் அதிலே வல்லமை உண்டு என்பதை அவர்களால் காண முடியாமல் இருக்கிறது. ஆகவேதான் இந்த தியானத்தின் வழியாக சிலுவை பொருள் மிக்கது, சிலுவை அர்த்தமுள்ளது, சிலுவையிலே நிறைய சரித்திர பின்னணிகள் உண்டு, ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையிலே வல்லமை உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுக்கின்ற ஒன்றாகும், புது வாழ்வு தருகின்ற ஒன்றாகும், நிறை வாழ்வு தருகின்ற ஒன்றாகும். நோய்களிலிருந்து, கண்ணீர் கவலைகளிலிருந்து, வேதனைகள் துன்பங்களிலிருந்து, மனவியாதிகளிலிருந்து, சாபத்தின் கட்டுக்களிலிருந்து விடுதலை தந்து புது வாழ்வுக்குள்ளே அழைத்து செல்லுகிற ஒன்றுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமாகும். பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு முன் அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே எண்ணிக்கை நூலிலே அல்லது எண்ணாகம நூலிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி, அதாவது சிலுவை மரணத்தின் முன்னடையாளம் எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசிக்கிறோம். எண்ணிக்கை நூல் அல்லது எண்ணாகமம் 21 அதிகாரத்திலே வசனங்கள் 7 பார்க்கும் பொழுது, 7-9 வரை படித்து பார்க்கும் பொழுது, அங்கே மோசே ஒரு வெண்கலத்தால் செய்த பாம்பு சிலை ஒன்றை செய்து வைக்கிறார் கடவுளுடைய திட்டத்துக்கு இணங்க. அதை பார்க்கிறவர்கள் விஷ பாம்பு கடியில் இருந்து சுகம் பெறுகிறார்கள். அதாவது அதிலிருந்து நாம் என்னத்தை அறிகிறோம் என்றால், விஷ பாம்பினால் கடிக்கப்பட்டவர்கள் வெண்கல பாம்பின் சிலையை பார்த்த பொழுது ஒரு வல்லமை அவருடைய உடலிலே வந்தது. அந்த விஷ பாம்பு கடியை சுகமாக்குகிற ஒரு வல்லமை, விஷத்தை அவர்களுடைய உடலில் இருந்து அகற்றுகின்ற ஒரு வல்லமை அவருடைய உடலிலே வந்தது, சுகமடைந்தார்கள். அதுபோலவே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக யாரெல்லாம் அந்த இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விலும் ஒரு வல்லமை வருகிறது, அந்த வல்லமை அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அந்த வெண்கல பாம்பின் சிலைக்கு ஒப்பிடப்பட்டிருப்பதை யோவான் நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 3 வசனங்கள் 14-15 வாசித்து பார்க்கும் பொழுது, பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும், அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலே வெண்கல சர்ப்பம், அதாவது வெண்கலத்தால் செய்த அந்த பாம்பை பார்த்தவர்கள் சுகமடைந்தது போல, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுவார்கள், நிலை வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு சிலுவையிலே நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சுமைகள், பாவத்தினால் வந்த தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார், சிலுவையிலே அவர் சுமந்தார். அதனாலே இன்றைக்கு நாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வல்லமை நமது வாழ்க்கையை வந்து சூழ்ந்து கொள்வதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசையா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்பட்ட இரண்டாவது ஒரு விடயத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான விடயம். இதை போல பல விடயங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி ஏசையாவின் நூல் 53 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வது 5வது 6வது திருவசனம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழிதவறி அலைந்தோம், நாம் எல்லாரும் நம் வழியே நடந்தோம், ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். இது எதை சொல்லப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பற்றி ஏசையா தீர்க்க தரிசி வழியாக உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாகும். ஆக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தது போல அந்த வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் விஷப்பாம்பின் கடியில் இருந்து சுகமாக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அதை சுகமாக்குவதற்காக அந்த வெண்கல பாம்பின் உருவம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டது. அதுபோல நானும் நீங்களும் நமது வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதற்காகவும், நமது வாழ்க்கையில் இருக்கிற நோய்களிலிருந்து சுகமடைவதற்காகவும், நமது வாழ்க்கையில் இருக்கிற சகலவிதமான கட்டுக்களிலிருந்தும் விடுதலை அடைவதற்காகவும், நமது வாழ்க்கையில் இருக்கிற இருளிலிருந்து நீக்கப்பெற்று ஒளியின் வாழ்க்கைக்குள் வருவதற்காகவும், நமது வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்களிலிருந்து விடுதலை பெற்று நிறை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே தொங்கினார். பிதாவாகிய கடவுள் அவரை சிலுவை வரைக்கும் கொண்டு போனார். எதற்காகவென்றால் நானும் நீங்களும் அந்த சிலுவை மரணத்தின் வழியாக அந்த விடுதலை வாழ்வை, வெற்றி வாழ்வை, செழிப்பான வாழ்வை, சுகம் நிறைந்த வாழ்வை, சமாதானம் நிறைந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவேதான் ஏசையா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்படுகிறது பாருங்கள், அவரோ நம்முடைய குற்றங்களுக்காக காயமடைந்தார். நானும் நீங்களும் நம்முடைய குற்றங்களுக்காக பட வேண்டிய காயத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய தீச்செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நானும் நீங்களும் செய்த தவறான காரியங்களுக்காக, தவறான பாதைகளாலே நானும் நீங்களும் நொறுக்கப்பட வேண்டியதற்காக இயேசு நொறுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு நிறை வாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். நம்முடைய காயங்கள், நாம் பட வேண்டிய பாடுகளை அவர் தன்மேல் பட்டு அவர் காயப்பட்டார். அதனாலே அவருடைய காயங்களால் நாங்கள் சுகமடைகிறோம் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழிதவறி அலைந்தோம், நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம், ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டதினாலே அதன் வழியாக எங்களுக்கு ஒரு நிறை வாழ்வு கிடைக்கிறது.
வான்பிராணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
அப்பா தந்தையே, மனு மருந்தி வருகின்றேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாயிறைவா. அப்பா தந்தையே, மனு மருந்தி வருகின்றேன், அன்போடு அரவணைத்து ஏற்றிடுவாயிறைவா.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வாழ்வு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிறை வாழ்வுதரும் சிலுவையின் வல்லமை அருள் தியானம் தொடர்கிறது.
இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய வாழ்க்கையின் விடுதலைக்காக, வெற்றிக்காக, உயர்வுக்காக, சமாதானத்திற்காக அலைந்து திரிகிறார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட பலவிதமான கிறுக்கல்கள், தாங்கள் கடந்த காலங்களிலே சென்ற தவறான பாதைகளால் ஏற்பட்ட சுமைகள், அவமானங்கள், பழி சொற்கள், வெட்கக்கேடுகள் இவைகளை தாங்க முடியாமல் இவைகளிலிருந்து விடுதலை உண்டாகுமா? நாங்கள் இனி வாழலாமா என்ற பல கேள்விக்குறிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலேதான் தூய் ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தி அனுப்புகிறார். யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே குறைகளோடும் வேதனைகளோடும் சுமைகளோடும் பழிச்சொற்களோடும் தனிமையோடும் மனநோய்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவைகளிலிருந்து விடுதலை உண்டாகும். அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக நிறை வாழ்வு உண்டாகும் என்பதை தூய் ஆவியானவர் இந்த தியானத்தின் வழியாக நமக்கு சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை வழியாக நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல புது வாழ்வு உண்டாகிறது. அதை ஆண்டவராக இயேசு வாழ்ந்த பொழுது ஒரு உவமை வழியாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். லூக்காஸ் நற்செய்தி நூலிலே 15 அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். 11 வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் பொழுது காணாமல் போன மகனின் உவமை என்று சொல்லப்படுகிறது, அல்லது ஊதாரி மகனின் உவமை என்று ஒரு உவமையை இயேசு சொன்னார். அந்த உவமையிலே அவர் சொல்ல வருவது என்னவென்றால், வழிதவறி போன ஒரு மகன், ஊதாரியாய் போன ஒரு மகன் தன்னுடைய நினைப்பின்படி போய் அங்கு வேதனைகளையும் துன்பங்களையும் அழுக்கையும் சுமந்த ஒரு மகன் மீண்டும் தந்தையிடத்திலே வரும்பொழுது அவனுக்காக காத்திருக்கும் தந்தையினுடைய அன்பு எவ்வளவு மேலானது என்பதையும், அந்த அன்பின் வழியாக அந்த மகனுக்கு மீண்டும் எப்படி ஒரு புது வாழ்வு உண்டாகிறது என்பதை பற்றியும் இயேசு அந்த உவமை வழியாக சொன்னார். இயேசு அந்த உவமையை சொல்லும் பொழுது நான் நினைக்கிறேன் அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். நான் சிலுவையில் என் மக்களுடைய எல்லா விதமான அழுக்குகளையும் குறைகளையும் பாவங்களை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். அதற்கு பின்பு யாரெல்லாம் என்னிடத்திலே வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஊதாரி மகனுக்கு எப்படி ஒரு புதுவாழ்வு உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேனோ, அல்லது காணாமல் போன அந்த மகனுக்கு எப்படி ஒரு புதுவாழ்வு உண்டாகும் என்று சொல்லுகிறேனோ, அது போன்ற ஒரு புது வாழ்வை எல்லாரும் காண்பார்கள் என்று ஒரு பெரிய மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு அவர் சொல்லியிருப்பார். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த உவமையில நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள். மகன், இளைய மகன் தந்தையிடத்திலிருந்து பாகத்தை பிரித்து கொண்டு தூரமாய் போகிறான். தங்கு தன்னுடைய நண்பர்களோடெல்லாம் சேர்ந்து அந்த பணத்தை எல்லாம் அவன் செலவழிக்கிறான். திடீரென பார்த்தீர்கள் என்றால் நாட்டிலே பஞ்சம் உண்டாகிறது. அப்பொழுது அவனிடத்திலே வாழ்வதற்கு பணமும் இல்லை, பிழைப்பதற்கு இடமும் இல்லை. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவரை நாடுகிறார். அந்த பெரியவர் பன்றியின் கூடாரத்திலே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வழியை காட்டிவிடுகிறார். அங்குதான் அவருக்கு வேலை கிடைக்கிறது. பன்றியின் கூடாரத்தில் இருந்த அந்த மகனுக்கு சாப்பிடுவதற்கே ஒன்றுமில்லை, பன்றிகள் சாப்பிடுகிற சாப்பாட்டை அவன் சாப்பிடுகிறான். அப்பொழுதுதான் அவனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் வருகிறது, நான் தந்தையில் வீட்டில் இருந்த பொழுது எப்படியெல்லாம் இருந்தேன், இப்பொழுதும் நான் என் தந்தையின் வீட்டுக்கு போனால் அங்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியுமே, நான் ஏன் அங்கு போகக்கூடாது? அப்படி போனால் அங்கு தந்தை ஏற்றுக்கொள்ளுவாரா என்று உடனே நினைக்கிறான். அப்பொழுது அவன் உள்ளத்திலே வருகிறது, நான் பிள்ளையா இருக்க தகுதி இல்லை, எனக்கு ஒரு வேலையானாய் நான் போகட்டும். அவன் தன்னுடைய மனதிலே அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்து புறப்பட்டு வரும்பொழுது நாம் வாசிக்கிறோம், தந்தை அவனுக்காக காத்திருக்கிறார். அந்த காணாமல் போன மகனை தூரத்திலே கண்டவுடனேயே தந்தை ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். முத்தமிட்டு அவனுக்கு புதிய ஆடை கொடுத்து மோதிரம் அணிவித்து பாதரட்சைகளை அணிவித்து கொளுத்த கன்றை அடித்து மகிழ்ச்சி கொண்டாடுவதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது அன்பானவர்களே? நானும் நீங்களும் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வு உண்டாகிறது. நாம் எப்படி எப்படியோ வழி தவறி போயிருக்கலாம், எங்கெங்கேயோ அலைந்து திரியலாம், நாம் நினைத்தபடியெல்லாம் வாழ்ந்து இறுதியிலே நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையும் துன்பமும் கண்ணீரும் கவலையும் நோயும் தான் மிச்சமாக இருக்கலாம். இப்பொழுது இதை நினைத்து நினைத்து நாம் கலங்கி மனமுடைந்து இனி நான் எப்படி வாழ்வது, வாழ்வதை விட சாவதே நல்லம் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இந்த நேரத்திலேதான் தூய் ஆவியானவர் இந்த தியானத்தின் வழியாக உங்களோடு பேசுகிறார். மகனே மகளே, உனக்கு புது வாழ்வு தர இயேசு காத்திருக்கிறார். நீ இழந்து போன வாழ்வை மீண்டும் கொடுப்பதற்கு இயேசு காத்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட அழுக்கோடு இருந்தாலும் அந்த அழுக்கை நீக்கி புது வாழ்வு தரவே இயேசு அந்த அழுக்கையெல்லாம் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். நீ யார் 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 யாரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களோ, யார் யாரால் கைவிடப்பட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதையெல்லாம் நம்பி இறுதியிலே அதெல்லாம் கைவிடப்பட்டு ஏமாந்த நிலையில் இருக்கிறீர்களோ, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டும் உங்களுக்கு புது வாழ்வு தந்து உயர்த்தவே இயேசு காத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசு நம்முடைய எல்லா விதமான துக்கங்களையும் துயரங்களையும் பாடுகளையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக சொல்லப்பட்டது போல, நாமோ வழிதவறி திரிந்தோம், வழிதறியாத ஆடுகளைப் போல் அங்காங்கே அலைந்து திரிந்தோம். நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய குறைகளுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் அந்த இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார். அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சிலுவை மரணத்தின் வழியாக அந்த ஒரு பெரிய வல்லமை நமக்குள் வருகிறது, உங்களுக்குள் வருகிறது. அந்த வல்லமை உங்கள் அழுக்கை கழுவி போடும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீன கட்டுக்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை தரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பாவத்தின் கட்டுக்களில் இருந்தும் சிலுவையின் வல்லமை உங்களுக்கு விடுதலை தரும். நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் அந்த சிலுவை மரணத்தின் வழியாக மீண்டும் பெற்று அந்த பிதாவாகிய கடவுளின் பிள்ளையாக, ஆசீர்வாதத்துக்குள் வாழுகின்ற ஒரு பிள்ளையாக உங்களால் வாழ முடியும். இதோ பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம் பாருங்கள், அந்த உவமையிலே அந்த ஊதாரி மகன் தொலைந்து தொலைவான ஒரு தூரத்துக்கு போய் எல்லாவற்றையும் இழந்து போனானாம். அப்படி இழந்து போய் பாருங்கள், அவன் பன்றியின் கூடாரத்திலே இருக்கிறான். பன்றி சாப்பிடுகிற சாப்பிடை சாப்பிடுகிறான். இந்த பன்றியை இயேசு எடுத்ததுக்கு காரணம், யூதர்களுக்கு பன்றி அழுக்கான ஒரு மிருகமாக இருந்தது. அது புற இனத்தாருக்கு சொந்தமான ஒன்றாக இருந்தது. யூதர்கள் அதை தவித்தார்கள். பன்றிக்கு அருகிலேயே யூதர்கள் போக மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அழுக்கு நிறைந்த இடத்திலேதான் இந்த மகன் போயிருக்கிறான் இப்பொழுது. அன்பு சகோதர சகோதரிகளே, இது நமக்கு காட்டுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? யார் ஒருவர் கடவுளை விட்டு உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு பின்னால் போக ஆரம்பித்தார்களோ, அவர்கள் அந்த பன்றியின் கூடாரமாகிய அழுக்கு நிறைந்த இடத்திற்கு, வேதனை நிறைந்த இடத்திற்கு, இருள் நிறைந்த இடத்துக்கு போய்விடுகிறார்கள். அதற்கு பின்பு அவர்கள் இன்பமாய் நினைத்த அந்த சிற்றின்பமே அவர்களுடைய வாழ்க்கையிலே வேதனையாக, சுமையாக, நோயாக, அவமானமாக மாறிவிடுகிறது. அதை நினைத்து நினைத்து எத்தனையோ பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள், வாழ்க்கையை கெடுத்திருக்கிறார்கள். இனி வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். வாழ்வதை விட சாவதை நல்லம் என்று நினைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்த அந்த ஊதாரி மகன் தந்தையினிடத்திலே வரும்பொழுது பாருங்கள், மீண்டும் அவனுக்கு புது வாழ்வு கிடைக்கிறது. திருமறையிலே வாசிக்கிறோம், லூக்காஸ் 15:14 அவன் வறுமையில் வாடினான் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீர்களா? தன் வாழ்க்கையிலே எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இழந்து அவன் வறுமையில் வாடினானாம். வறட்சி இருந்திருக்கிறது. அந்த வறட்சியை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது நாங்கள் இயேசுவினிடத்திலே வரும் பொழுது இயேசு அந்த வறட்சிக்கு பதிலாக, வறட்சியை எடுத்துவிட்டு செழிப்பை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, உடல் சுகத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். லூக்காஸ் நற்செய்தி நூல் 15:15 வாசிக்கிறோம், அவன் பன்றிகளை மேய்ப்பதற்காக வயல்வெளிக்கு போனானாம். பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிறை நிரப்புனானாம். அப்படின்னால் பாருங்கள் அன்பானவர்களே, அவன் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, விருப்பமில்லாத ஒன்றையே அவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். அதுபோல பல தடவைகளிலே மக்களுடைய வாழ்க்கையிலே பாவம் ஒரு பெரிய வேதனையாக மாறி அவர்களுக்கு இது வேண்டாம் என்று நினைத்தால் கூட அதை விட முடியாத ஒரு சூழல் வந்து விடுகிறது. சில தவறான பழக்கங்களை அவர்கள் பழகி விடுகிறார்கள். அதுக்கு பின்பு அதை வேண்டாம் என்று வெறுக்கிறார்கள். ஆனாலும் அது அவர்களை விட்டு போவதில்லை. அதுவே அவர்களுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை கெடுக்க ஆரம்பிக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது பன்றி தின்னுகிற அந்த உணவில் இருந்து அந்த மகனுக்கு விடுதலை உண்டானது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பலவீன கட்டுகள் இருந்தும் இயேசு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். லூக்காஸ் 15 அதிகாரத்திலே 19 வசனத்திலே பார்க்கிறோம், மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாட்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று தன்னுடைய உள்ளத்திலே தீர்மானம் எடுத்தானாம். நான் இனி மகனாக இருக்க முடியாத ஒரு கூலியாளாக வைத்துக் கொள்ளும் என்ற நினைப்போடு தந்தையிடத்திலே வருகிறான். அந்த தந்தையின் உள்ளம் எப்படிப்பட்டதென்று அவனால் இப்பொழுது அறிய முடியாமல் இருக்கிறது. ஆனால் தந்தையின் உள்ளம் எப்படி இருந்ததாம் பாருங்கள், 22 வசனம். தந்தை மன்னிக்கவும், 20 வசனம், லூக்காஸ் 15:20. உடனே அவர் புறப்பட்டு தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழவி முத்தமிட்டாராம். அப்பொழுது மகன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் என்ன தகுதி இனி நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றாராம். மகன் என்னவோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், தந்தை அதை காதலே கூட கேட்கவில்லை. அவதான் இயேசு. தந்தை அதை காதலியே எடுக்காமல் தந்தை என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரம் காலுக்கு மிதியடியை மணிவியுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்தாடி கொண்டாடுவோம், ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான். அன்பு சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இயேசு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் காட்டிக்கொண்டிருக்கிறார். நாம் காணாமல் போயிருப்பதை கடவுள் விரும்பவில்லை, நாம் தொலைந்து போயிருப்பதை கடவுள் விரும்பவில்லை. நம்மை அதிலிருந்து மீட்டு வாழ வைப்பதற்காகவே பிதாவாகிய கடவுள் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையிலே தொங்க வைத்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் பன்றியின் கூடாரத்தில் இருக்கக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் அழுக்கான வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டுக்கள் நிறைந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் விரும்பாத ஒரு நிலையில நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையிலே குற்ற மனப்பான்மையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் கவலையோடும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவினிடத்திலே வாருங்கள். இயேசு உங்களுடைய எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கு புதுவாழ்வு தருவதற்காக. அந்த தந்தை மகனுக்காக காத்திருந்தது போல இன்றைக்கும் இயேசு எங்களுக்காக காத்திருக்கிறார். இயேசுவே நான் உம்மிடத்திலே வருகிறேன் என்று வரும் பொழுது அவர் ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். நாங்கள் எங்களுடைய பாவங்களை குறித்து சொல்லலாம், தவறுகளை குறித்து சொல்லலாம், அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் ஏற்றுவிட்டார். அவர் நமக்கு புதிய ஆடையை, மீட்பின் ஆடையை, ரட்சிப்பின் ஆடையை உடுத்துவார், மோதிரத்தை அணிவிப்பார். மோதிரம் என்பது உரிமைக்கு அடையாளம். யூதர்களுக்கு இம்மோதிரம் என்பது ஒரு உரிமையின் அடையாளம். நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை நமக்கு அவர் கொடுப்பார். பாதரட்சைகளை அணிவிப்பார். யூதர்களுக்கு பாதரட்சை என்பது ஒரு சமாதானத்தின் அடையாளமாக இருந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் அகற்றி சமாதானத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியின் வாழ்வை கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்களா? சிலுவையண்டை வருவீர்களா? சிலுவையின் இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய சிலுவையின் வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. வேதனைகள், துன்பங்கள், கண்ணீர், கவலைகள் இருந்து விடுதலை அடைவார்களாக. சிலுவையின் வல்லமை இவர்களுக்கு நிறை வாழ்வை, புது வாழ்வை தருவதாக. பன்றியின் கூடாரத்தில் இருந்த மகனுக்கு மீண்டும் தந்தையின் இல்லத்திலே ஒரு புது வாழ்வு கிடைத்தது போல இந்த நேரத்தில் தாமே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற, பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா பலவீன கட்டுகள் இருந்தும், பாவ கட்டுகள் இருந்தும், இருளின் கட்டுகள் இருந்தும் விடுதலை உண்டாகி இயேசு கிறிஸ்துவின் இறை அரசுக்குள்ளே ஒரு புதுவாழ்வு உண்டாவதாக. இதை செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே.
நேயர்கள் கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சுபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044-416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சுபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-8736-2734-647-8736-2734. அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒலிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
எனக்காக இறைவா, எனக்காக சிலுவை பாதை சிந்தனைகள்.
மூன்று மரங்கள் கனவு கண்டன. முதல் மரம், நான் வெட்டப்பட்டால் குழந்தைகள் தூங்கும் தொட்டிலாக மாற வேண்டும். அது வெட்டப்பட்டு மாட்டுத் தொழுவமாகியது. இயேசு பிறந்தபோது அது அவருக்கு தொட்டிலாக பயன்பட்டது. இரண்டாம் மரம், நான் வெட்டப்பட்டால் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றிச் செல்லும் வரக்கலமாக வேண்டும். அது வெட்டப்பட்டு படகானது. அதில் இயேசு அடிக்கடி பயணம் செய்தார். மூன்றாவது மரம், நான் வெட்டப்பட்டால் மலை மேல் நின்று கொண்டு எல்லோருக்கும் விண்ணகத்தை சுட்டிக்காட்டும் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதுவும் வெட்டப்பட்டது. ஆனால் அது அவமானத்தின் சின்னமான சிலுவையானது. ஒரு நாள் அதில் இயேசுவை அறைந்தனர். அன்று முதல் இன்று வரை இச்சிலுவை மரம் விண்ணகத்தை சுட்டிக்காட்டும் புனித மரமாக போற்றப்படுகிறது. இடரலாக கருதப்பட்ட சிலுவை மரம் மனிதர்களுக்கு பாதை காட்டும் பலகையாகிறது. மடமையாக கருதப்பட்ட சிலுவை இயேசுவின் சாவினால் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் ஊற்றாக விளங்குகிறது. சிலுவை பாதை நம் வாழ்க்கை பாதை. சிலுவையில் சிந்தை வைத்தால் நம் சிந்தனைகள் தெளிவாகும். சிலுவையின் வழியாக இயேசு அருளில் நிறைவாழ்வை நோக்கி நாம் நம் பயணத்தை தொடங்குவோம். அன்பு இயேசுவே, உமது கல்வாரி பயணத்தில் நான் பங்கு கொள்ள வந்திருக்கிறேன். உமது அன்பின் ஆழத்தை நான் அறிவதோடு மட்டுமல்லாமல் உமது உண்மை சீடனாக நான் வாழ வேண்டும். என் வாழ்வு வெறும் வார்த்தையால் அமையாமல் வாழ்க்கையால் வாழ்ந்து காட்ட வரம் தாரும். ஆமென்.
சிரசினில் முள்முடி மகுடம், தோளினில் சிலுவையின் பாரம், உடலினில் பெருகுது ரத்தம், இதுவே இறைவனின் சித்தம்.
முதலாம் ஸ்தலம்.
திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோத்திரம் அணுகிறோம். அதனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசுவை மரணத்திற்கு தீர்ப்பிடுகிறார்கள்.
மனிதன் தீர்ப்பிடுகிறான். யாருக்கு? அகில உலகத்தையே ஆக்கி படைத்து ஆண்டு வரும் ஆண்டவனுக்கு. குயவன் பானையை உடைக்கலாம், அது வாடிக்கை. இங்கு பானை குயவனை உடைத்து விடலாம் என்று கனவு காண்கிறது, இது வேடிக்கை. இயேசு மௌனமாக நிற்கிறார். மனித குலத்தின் மானம் காக்க அத்தனை அவமானங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அன்பு சகோதரா, சகோதரி, அயலாருக்கு தீர்ப்பிடுவதில் அன்றைய பிலாத்துவை விஞ்சி நிற்போர் நம்மில் பலருண்டு. உன் கண்ணில் உத்திரம் இருக்க அடுத்தவன் கண்ணில் இருக்கும் துரும்பை ஏன் பார்க்கிறாய் என்று கேட்டாரே நம் இயேசு. பிறருக்கு தீர்ப்பிடும் முன் இப்பொன் வரிகள் நம் மனக்கண்ணில் வந்து போகுமா? சிந்தியுங்கள்.
இறைவா, எங்களது சுயநலத்தால் தன்னலத்தால் உம்மை நாங்கள் மறந்து எங்கள் விருப்பம் போல் வாழ்ந்து செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னித்து நாங்கள் எங்கள் மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்து வாழ உதவி புரியும். ஆமீன்.
இரண்டாம் ஸ்தலம்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நந்தியிருந்த சோத்திரம் அணுகிறோம். அதேனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசுவின் தோளில் சிலுவையை சுமத்துகிறார்கள்.
சிங்காரவனத்தின் நடுமரம் மனித குலத்தின் மீது கீறிய வடுதான் பாவம். மானிட இனத்தையே நசுக்கி அழித்திட முனைந்திட்ட அந்த விஷ விருட்சத்தின் ஆணிவேரில் அமிலம் தெளிக்கும் அடையாளமாக சிலுவை மரணத்தை தன் தோளில் வாங்கிக் கொள்கிறார் நம் இயேசு. இனிய சகோதரா, சகோதரி, நம் குற்றங்களும் குறைகளும் கூட கூட அந்த சிலுவையின் கனமும் கூடும் என்பதை அறிந்திருக்கிறோமா? மாசற்ற நம் இரட்சகரின் தோள்களை புண்ணாக்கி விட்டோம். அந்த புண்களுக்கு மருந்து தடவும் மாண்பு நம் மனங்களுக்கு இனியாவது வர வேண்டாமா? சிந்திப்போம்.
அன்பின் இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த மனித வாழ்வுக்காக, கிறிஸ்தவ வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் நன்மைகளை பெற்று நன்றி மறந்தவர்களாக இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம். என்றும் எங்கள் நற்செயல்களுடன் கூடிய வாழ்வின் மூலமாக நன்றி உள்ளவர்களாக வாழ உதவி புரியும். ஆமென்.
பாவசிலுவையா நம்பார சிலுவையா, நீ சுமந்ததும் கோர சிலுவையா, நாமும் வாழவே நம் தேவன் ஏற்றாரே, நாமும் வாழவே நம் தேவன் ஏற்றாரே.
சரி நேர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வாழ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சேரி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
எதை நான் கருவேன் இறைவா, உம் இதயத்தின் நன்றி கீழாது. எதை நான் கருவேன் இறைவா,
இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ்வு நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.